இதை எடுத்துக்கொள்வோம். 15வது அதிகாரம். ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம். இதில் மூன்று உவமைகளை இயேசு சொல்லியிருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, காணாமல் போன ஆடு. இன்னொன்று, காணாமல் போன காசு. மூன்றாவது, காணாமல் போன மகன். த லோஸ் ஷீப், த லோஸ் கோயின், த லோஸ் சன். சோ மூன்று உவமைகளை ஆண்டவராய் இயேசு இந்த 15வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பல உவமைகளை சொல்லியிருந்தாலும் இந்த 11வது வசனத்துக்கு பிற்பாடு அந்த காணாமல் போன மகனை குறித்து சொன்ன உவமையில்தான் அதிகமான வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறது நாம் கவனிக்கக்கூடியதான ஒன்று. முதலாவது உவமையிலே ஒரு ஆடு, 100 ஆடுலே ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. சோ ஏற்கனவே தொழுவத்திலே இருந்த ஆடு காணாமல் போய்விட்டது. அடுத்தது 10 வெள்ளி காசு ஒன்றாக இருந்தது. இஸ்ரவேலிலே ஸ்திரீகள் அப்படியான ஒன்றை தங்கள் நெத்தியிலே கட்டிக்கொள்வார். 10 வெள்ளி காசு, அதுல ஒன்று காணாமல் போய்விட்டது. மூன்றாவது, தகப்பனோடு இருந்த மகன் தகப்பனை விட்டு தூரமாய் போன. இந்த மூன்றும் ஏற்கனவே இருந்தது, பிற்பாடு இல்லாமல் போனது. இந்த மூன்று உபமைகளும் ஆண்டவர் இயேசு முக்கியமான ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் தான் இந்த மூன்றையும் சொல்லியிருக்கிறார். நான் சொல்றது தயவு செய்து கவனி. இந்த மூன்று உபமைகளும் ஒரு முக்கியமான சத்தியத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் எந்த உவமையை சொன்னாலும் அதன் அடிப்படையிலே ஒரு சத்தியம் இருக்கு. ஒரு சத்தியத்தை நமக்கு வலியுறுத்துவதற்காக அல்லது நாம் விளங்கிக் கொள்வதற்காக, நாம் இலகுவாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் உவமைகளை சொன்னார் அல்லது உவமைகள் மூலமாக பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவை குறித்து தீர்க்கம் உரைக்கப்பட்டிருக்கிறது. உவமைகளினால் தன் வாயை திறப்பார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இலகுவான விதத்திலே ஜனங்களோடு பேசுவதற்கு இடைப்படுவதற்கு உவமைகளை பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இந்த ரெண்டு மூன்று உவமைகளும் ஒரு முக்கியமான சத்தியத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்டது என்பது நான் சொன்னேன். அது என்ன காரியம் என்றால், மனம் திரும்புதல் என்கின்ற இந்த முக்கியமான சத்தியத்தை அடிப்படையாக வைத்துதான் இயேசு இந்த மூன்று உவமைகளையும் சொல்லியிருக்கிறார். சரி, நாம் 15வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை பார்த்து சொன்னால், அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கணும். மனம் திரும்ப ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுறேன்னு சொல்றார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை நமக்கு வெளிப்படுத்துறார். திங்க், ஒரு பாவி பாவத்தில் வாழுகிற ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவ பரிகாரியாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ளுறவனுக்குள்ளும் ஒரு சந்தோஷம் மட்டுமல்ல, பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுறபடியால், ஒரு பாவீர மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? பரலோகம் சந்தோஷப்படுகிறது எப்பொழுது என்றால், ஒரு பாவி மனம் திரும்பும் போது. அவை ஒரு மனிதனை நாம் ரட்சிப்புக்களே கொண்டு வருவது அல்லது பின்மார்க்கமாய் போன ஒரு ஆத்மாவை திரும்ப ஆண்டவருக்களே கொண்டு வருவது. மனம் திரும்புதல் என்பது மிக 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 முக்கியமானது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு தன் பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே அவர் சொன்ன முதலாவது வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. சோ பரலோக ராஜ்யத்தில் ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் அவனுக்குள்ள மெய்யான ஒரு மனம் திரும்புதல் அவசியம் அவசியம் அவசியம். இந்த மனம் திரும்புதல் இல்லாமல் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பாவத்துக்கு மனம் திரும்புகிற ஒருவன், தன் பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புகிற ஒருவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது உவமையிலே அவன் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிருக்கு சொல்லி இயேசு சொல்றார். பத்தாம் வசனத்தை பாருங்க. அதுபோல மனம் திரும்புற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏழாம் வசனத்திலே மனம் திரும்புற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்ன இயேசு பத்தாம் வசனத்தில் திரும்ப சொல்லுகிறார், தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்பொழுது? ஒரு பாவி மனம் திரும்பும் போது. சோ இந்த மனம் திரும்புதலை அடிப்படையாக வைத்ததால் இந்த மூன்றாவது ஊமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த கண்ணோட்டத்தோடு நாம் இந்த ஊமைக்குள்ளே கடந்து செல்வோமா இருந்தால் நாம் அதை விளங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். தயவுசெய்து இப்போது 11 வசனத்திலிருந்து என்னோட தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் திரும்ப சொல்றேன், இந்த ஊமையில தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார், பாவித்திருக்கிறார். சோ இன்றைக்கு நாம் இந்த உவமையை பார்த்து இதற்குள்ள ஆண்டவர் சொல்லியிருக்கிற சில சத்தியங்களை கற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்வது நல்லது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? 11 வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். இந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, நல்ல அழகான ஒரு வார்த்தையை பாவித்திருக்க, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானும் பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்கார நோக்கி, இவருக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியம் போடுங்கள், குளிர்ந்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம், என் குமாரனாகி இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்களை சந்தோஷப்படுத்தினார். சோ அப்படியே தொடர்ந்து அந்த உண்மை போகுது, நீங்க கவனி ரைட். சோ நான் முதல் சொன்னேன், மனம் திரும்புவதன் அடிப்படையில் தான் இந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தின் ஆரம்பம் மனம் திரும்புதல் மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகருடைய பிரசங்கத்தின் ஆரம்பமும் அதுதான். இயேசு பாவித்த அதே வார்த்தையை தான் யோவான் ஸ்நானனும் பாவித்திருக்கிறார். அவரும் என்ன சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோகராட்சியம் சமீபமாக இருக்கிறது. சரி, இந்த 11 வசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு சொன்ன உவமை மனம் திரும்ப அடிப்படை நான் சொன்னேன். இதை விளங்கப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார். பொதுவாக நாம் சொல்லிக் கொள்வது, மூத்த குமாரன் நல்லவர், நல்ல குமாரன் நமக்கு சண்டே ஸ்கூல் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு, கெட்ட குமாரன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக் கொடுப்பார், கெட்ட குமாரன் உவமை அப்படி எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். ஆனா அவன் கெட்டு போனது உண்மை, ஆனா அவன் மனம் திரும்பது அதை விட மேன்மையானது. சோ வேதம் தெளிவாக சொல்றது, ஒருவரும் கெட்டு போறது தேவனுடைய விருப்பம் இல்லை, எல்லோரும் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். சோ ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார். ஒரு நாள் இளைய குமாரன் தகப்பிடத்திலே வந்து, என் தகப்பனே ஆஸ்தியில் என் பங்கை பிரித்து என் பாகத்தை பிரித்து எனக்கு தர வேண்டும் என்று சொன்னார். தகப்பன் வேறு வழியில் ஆஸ்தியை 2 பிரித்து தன் இளையகுமாரனுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்தார். அந்த பங்கோடுதான் இளையகுமாரன் புறப்படுகிறார். என கருமானவர்களே, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்வது ஒரு முக்கியமான காரியம் என்ன, அல்லது சத்தியம் என்ன, தகப்பனோடு இருந்த மகன் அல்லது தேவனோடு வாழ்ந்த ஒருத்தன், தகப்பனோடு இருந்த இந்த மகனுக்குள்ளே அவனுக்குள்ள ஏற்பட்ட எண்ணம் தன் இஷ்டப்படி வாழுகிற ஒரு எண்ணம். வேதம் அதை குறித்து அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ண தொடங்கினான் என்று சொல்லி சொல்லப்படுறது. துன்மார்க்கமான வாழ்க்கை என்றால் என்ன? தாறுமாறான வாழ்வு. இன்னொரு மொழிபுட்டு சொல்றது தாறுமாறான வாழ்வு, அதாவது மனம் போல வாழ்வு, இஷ்டம் போல வாழ்வு, கட்டுப்பாடு விருப்பம் இல்லை. நான் எதை விரும்புறனோ அதை நான் செய்யணும். அதற்கு இந்த உலகம் கொடுக்கிற பேர் தான் ஃப்ரீடம். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழுகிற இளைய சமுதாயத்தின் கூக்குரல் என்ன? வி நீட் ஃப்ரீடம். எங்களுக்கு சுதந்திரம் வேணும், எங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. ஈவன் எங்கள் தாய் தகப்பன் கூட எங்களை கண்ட்ரோல் பண்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை. த மோஸ்ட் ஆஃப் த ஜங்க், பெரும்பான்மையான வாழ்வு பிள்ளைகளுடைய கூக்குரல் என்ன, கருத்து என்ன? தாய் தகப்பன் எவரும் எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, நாங்கள் விரும்புகிறபடி வாழணும், எங்கள் மன விருப்பப்படியெல்லாம் நாங்கள் ஜீவிக்கணும். இதுதான் காலம், இதுதான் நேரம், வாழ்வு பிராயம் அனுபவிக்க வேண்டிய காலம் இது. ஆகவே இதுதான் நேரம், நாங்கள் மனம் விரும்பினபடி வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஒரு காலகட்டத்துக்குள்ளே இன்றைக்கு உலகம் போய்விட்டது என்பதை நாம் கவனிக்கிறோம். இங்கேதான் அநேக பெற்றோர்கள் நாம் ஸ்ட்ரகிள் பண்றோம் இல்லையா. இன்றைக்கு தாய் தகப்பன் நாம் தாங்கள் நம்ம தேசத்திலே வளர்ந்த விதத்தில் அதே பிரச்சனை இங்க பயன்படுத்த விரும்புவதனால் சில பிரச்சனைகள் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளே ஏற்பட்டதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நடைமுறையில் நாம் வளர்ந்த வளர்ப்பு அப்படி நம்மை நம்முடைய பெற்றோர்கள் அப்படி வளர்த்தனர். ஆனால் அதே பிரச்சனை நாம் இங்கு பயன்படுத்தும் போது பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்பதை பெற்றோர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சோ இந்த வாலிபன் தகப்பனோடு இருந்தவன் ஒரு நாள் தன் தகப்பிடத்திலே வந்து சொன்னான், என் ஆஸ்தியை பறித்துக்கொள். பின்மார்க்கம் முதலாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆரம்பமாகும். எனக்கு அருமையானவர்களே, பின்மார்க்கம் த பேக்ஸ்லைடிங், பின்மார்க்கம் முதலாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தான் ஆரம்பமாகிறது. இது சொல்லட்டுமா, பின்மார்க்கம் ஒரே நாளிலே சம்பவிக்காது, அல்லது உடனே சம்பவிக்கிற ஒரு காரியமும் அல்ல. சிலருக்கு தாங்கள் பின்மார்க்கத்தில் இருக்கிறதையே கண்டுபிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய பரிதாபம். தேவனை விட்டு தூரமாக இருக்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது மிக பரிதாபம். எனக்கு அருமையானவர்களே, பின்மார்க்கம் ஒரே நாளில உடனடியாக ஏற்படுற ஒரு காரியம் அல்ல, அது படிப்படியாக நமக்குள்ளே உருவாகிற ஒரு காரியம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த இளைய மகன் ஒரே நாளில தீர்மானம் பண்ணி தன் தகப்பிடத்தில் வந்து என் ஆஸ்தியை பிரித்து தாரு, நான் போக வேண்டும் சொல்லி அவன் கேட்டிருப்பான். இவனுக்குள்ளே படிப்படியாக அந்த எண்ணம் மேற்கொண்டிருக்கு. தன் தகப்பனோடு இருந்தான், தன் தகப்பனுடைய வீட்டிலே அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை, வசதியாக வாழ்ந்திருக்கான், அவனுக்கு தேவையெல்லாம் இருந்திருக்கு. அன்பான தகப்பன், அன்பான தகப்பனுடைய மேற்பார்வையிலே இருக்கிற அந்த விருப்பத்தை அவன் வெறுக்கிறான். நான் விரும்புகிறபடி வாழ்வதற்கு இருக்கிற தடைகளை அகல வேண்டும் என்று விரும்பி என்னை பொறுத்தவரை பல நாட்களாய் அந்த வாலிபன் இளைய மகன் அவன் சிந்தித்து யோசனை பண்ணி ஒரு நாள் வந்து தகப்பனை சந்தித்து கேட்கிறான், என் ஆஸ்தியை பிரித்து எனக்கு கொடு. இதை குறித்து நான் யோசிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன தெரியுமா, ஏதேன் என்கின்ற தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து வைத்தார். அவளுக்கு எல்லாம் இருந்தது. இப்ப நாம் இருக்கிற இந்த கிளைமேட்டிலும் கூட அப்படி இருக்கல, நல்ல குளிர்ச்சியான நல்ல காலநிலை உள்ள ஒரு நல்ல சீதோசன நிலை உள்ள ஒரு நல்ல இடத்துல ஏதேன் தோட்டத்தில் தான் அவர்களை வைத்தார். அவளுக்கு குறையே இல்லை, பயமே இல்லை, வெக்கமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, தேவையே இல்லாதபடி ஆண்டவர் அவர்களை வைத்தார். அங்கேதான் ஏவாள் அந்த மரத்தின் ஒரு மரத்தின் கனியை பார்த்து அதை பறித்து புசித்தாள் என்பது நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, ஏவாளும் எடுத்த எடுப்பில் ஒரே நாளில் அந்த பழத்தை பார்த்து பறித்து புசித்து பாவத்தில் விழுந்திருக்கவே மாட்டார். அவள் பல நாட்கள் அதை பார்த்து தன் மனதுக்குள்ளே அவள் சிந்தித்திருக்கிறார். ஆகவேதான் அது புசிப்புக்கு நல்லது என்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுது. அவள் என்ன சாப்பிடவே இல்லை, பார்வைக்கு இன்பமானது, புசிப்புக்கு நல்லது, இன்னும் அவள் சாப்பிடவே இல்லை. ஆனா அவள் சொல்றாள் புசிப்புக்கு நல்லது அப்படின்னு அர்த்தம் என்ன? அவள் புசிக்கிறதுக்கு முன்பே தன் மனோநிலையிலே அவள் பாவத்தில் விழுந்துட்டாள். கனியை பறித்து புசிக்கிறதுக்கு முன்னமே ஏவான் தன்னுடைய மனநிலையிலே பாவத்தில் விழுந்து விட்டார். அவளுக்குள்ளே அதை பார்த்து 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 ஒரு நாள் அதை பறித்தாள், அதை புசித்தாள், பாவத்தில் விழுந்தாள். என்ன கருமானவர்களே, பின்மார்க்கம் ஒரே நாளிலே எடுத்தெடுப்பில் உருவாகிற ஒரு காரியம் அல்ல, அது படிப்படியாக நமக்குள்ளே உருவாகிறது. தேவனை விட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாம் தூரமாக போகிறோம். ஆதி அன்பு எனக்குள்ளே குறைந்து போனது. எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதின கடிதத்திலே அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உன் கிரியை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் உள்ளத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. அது என்ன தெரியுமா? நீ ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ மனந்திரும். ஊழியம் நடக்குது, ஜெபம் நடக்குது, சோத்திரம் நடக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனா உண்டு நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகவே நீ மனந்தரும். எனக்கு அருமானவர்களே, நான் ஏன் இந்த காரியத்தை குறித்து பேசுறேன் தெரியுமா? நாம் ஆலயத்துக்கு வரலாம், ஆண்டவரே என்று சொல்லலாம், இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கலாம், பாட்டு பாடலாம், வேணுமென்றால் ஒரு காணிக்கை கொடுக்கலாம், ஆனால் நாம் தேவனை விட்டு தூரமாக இருக்க முடியும். எனக்கு அருமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த சத்தியத்தை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார்த்து நீ தேவனோடு ஒப்புரவாக வேண்டு. தேவ சமூகத்திலே நான் உனக்கு சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் கொண்டு வந்தார், ஆனால் அந்த ஜனங்களோ தேவனை விட்டு தூரமாக போய்விட்டார்கள். துன்மார்க்கமாக ஜீவித்தார்கள், மனம் போல ஜீவித்தார்கள், இஷ்டம் போல ஜீவித்தார்கள். அந்த காலகட்டத்திலேதான் அவளை திரும்ப தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கு தேவன் எலியா என்கின்ற ஒரு தீக்கு தரிசியை எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்மேல் என்கின்ற பர்வதத்திலே நம் எல்லோருக்கும் தெரியும், அவன் பாகாண்ட தீக்கு தரிசிகளுக்கு சவால் விட்டான். வானத்திலிருந்து அக்னி இறங்கினது, தேவ ஜனங்கள் எல்லாம் விழுந்து கத்தரே தெய்வம் என்று கும்பிட்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். பொதுவாக நாம் எல்லாருக்கும் தெரியும் வானத்திலிருந்து எலியா அக்னி இறக்கினு சொல்லி. ஆனால் அற்புதம் நல்லது, ஆனா ஏன் அந்த அற்புதம் நடந்தது அதுதான் முக்கியம். பாரு, எதற்காக ஆண்டவர் வானத்திலிருந்து அக்னியை இறக்கினார், என்ன நோக்கத்துக்காக அதை செய்தார், அது மிக முக்கியமான ஒரு காரியம். என கருமானவர்களே, தேவனை விட்டு தூரமாய் போன ஜனங்களை திரும்பவும் தன் பக்கமாக சேர்ப்பதற்கு தேவன் எலியாவை கொண்டு அந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதத்தை ஜனங்கள் கண்டபோது பின்மார்க்கமாய் போயிருந்த ஜனங்கள் அந்த ஸ்தலத்திலே குப்புற விழுந்து கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டு தங்கள் பின்மார்க்கத்தில் இருந்து அவர்கள் திரும்பினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பின்மார்க்கம் என்கின்றது மிக 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 ஒரு பொல்லாத பாவம், பொல்லாத பாவம். தேவனோடு நெருக்கமாக இருந்து, தேவனோடு வாழ்ந்து, தேவனோடு உறவாடி, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு போற. இவ்வளவு தெரியுமா? பேதுரு ஆண்டவர் இயேசுவோடு இருந்தார், யாரு உண்மை மறுதளித்தாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன், உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன் சொல்லி சொன்னார். ஆனால் இயேசுவை கைது செய்த போது மார்க் 14 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் இயேசுவுக்கு தூரமாய் சென்றான் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவோடு அருகாக இருந்து பக்கத்திலே இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய அற்புதங்களை கண்டு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கப்பண்ணி உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லி சொன்ன அதே பேதுரு இயேசு கைது செய்யப்பட்ட போது அன்று ராத்திரியிலே அவரை விட்டு தூரமாய் போனான்னு சொன்னா பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, இன்றைக்கு உன்னிலமையும் என் நிலைமையும் எப்படி? நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறோமா? ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி வாழ்கிறோமா அல்லது ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறோமா? சிந்தித்து பார். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே எப்படி இருந்தோம், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசுவென்றால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய அன்பு. ஆண்டவர் வாழ்ந்தால் உமக்காகத்தான் நான் வாழ்வேன் என்றெல்லாம் நாம் சொல்லியிருப்போம் இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும், ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக உழைக்க வேண்டும், உபவாச கூட்டங்களுக்கு போக வேண்டும், வேத வகுப்புகளுக்கு போக வேண்டும், ஆண்டவரை நேசிக்க என்று சொல்லி எப்படியெல்லாம் நாம் வாழ்ந்தோம். ஆனால் நாட்கள் போக 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 ஆவிக்குரிய காரியங்களை ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பழக்கப்பட்டது போல போயிட்டு பாரு. நாம் பாடுகிறோம் ஆனால் ஜீவனில் We are singing, but there's no life. வேதம் படிக்கிறோம் ஆனா சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளுற பக்குவம் நமக்கு இல்லை. நம்முடைய சிந்தனைகள் எங்கெல்லாமோ அலைகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் ஆனா கேட்கிற வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவரோடு ஆண்டவரை கிட்டி சேராத படிக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஏதோ ஒன்று குறுக்கிட்டது. ஆகவேதான் நாம் இன்றைக்கு ஆதி அன்பை இழந்து காணப்படுறோம். எனக்கு அருமை விசுவாசியே, அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த மகிமையான உறவை துண்டிக்கத்தக்கதாய், பிரிக்கத்தக்கதாய், உடைக்கத்தக்கதாய், கெடுக்கத்தக்கதாய் ஏதாவது உட்பிரவேசித்து விட்டதா? இந்த உலகத்திலே நாம் காண்கிறதும் கேட்கிறதுமான பற்பல காரியங்கள் தேவனோடு இருக்கிற நெருக்கத்தை, அன்பான உறவை உடைத்து விட்டதா, கெடுத்து விட்டதா? சிந்தித்துப்பார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்ன ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுவிட்டார் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. சில பேர் நான் கதைக்குள்ள பார்த்திருக்கேன், நான் அந்த நான் முந்தி நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா வேதம் படிப்பேன், நல்லா ஆராதிப்பேன். ஆனா இப்பத்த நிலைமை சொல்ல மாட்டேன். ஒரு காலத்திலே அவர்கள் அப்படி இருந்திருக்கலாம். நல்லா ஊழிச்சுக்க நான் இத்தனை பேரை வச்சிக்கு நடத்தினேன், இத்தனை பேருக்கு சுவிசேஷம் கொடுத்தேன், எவ்வளவு கொடுத்தேன், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், பழைய காரியங்களையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள், முந்தி செய்த காரியங்களே சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள். ஆனா தற்போது நிலைமையை அவர்கள் உணர தவறிவிட்டார்கள். அப்படி முன்னைய காரியங்களே சொல்லிக் கொண்டிருப்பவர்களை கண்டுபிடிங்க, அவர்கள் ஏற்கனவே பின்மார்கள். They believe in God. ஆண்டவர் நம்பலாம். நான் இப்ப ஆண்டவர் நம்புறது குறித்து பேசல, ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற நெருக்கத்தை குறித்து, அந்த இன்டிமசியை குறித்து நான் பேசுறேன். தேவனோடு இருந்தவன், தகப்பனோடு இருந்தவன், தகப்பனுடைய முகத்தை தரிசித்தவன், தகப்பனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன். ஆனா ஒரு கட்டம் வந்தது, அவன் சொல்றான், என்னை விட்டுவிடு, ஐ வாண்ட் டு கோ ஆன் மை ஓன் வே, அகார்டிங் டு மை வில், ஐ அம் கோயிங் டு லிவ், என்னுடைய விருப்பப்படி நான் வாழப் போறேன், விடு. மனசும் மாமிசமும் விரும்புறபடி நான் வாழப் போறேன், என் தகப்பனே என்னை விடு, I want to go. நான் போக வேண்டும், என்னை விடு, தடை செய்ய. எனக்கு அருமையானவர்களே, உட்கார்ந்திருக்கும் எல்லாரையும் தேவ சமூகத்திலே நான் கேட்கிற ஒரே ஒரு காரியம், உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற இந்த உன்னதமான உறவில் இடையே வேற ஏதாவது புகுந்து விட்டதா? இடம் கொடுத்து விட்டா? ஒரு கட்டத்தில் பவுல் அப்போஸ்தலர் இப்படியாய் சொன்னார், தேமா என்கின்ற ஒரு மனிதனை குறித்து, இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்து அரிய பெரிய ஊழியங்களை நடத்தி நிறைவேற்ற அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு டைம் வந்தது, உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்ட. இன்னைக்கு நீ தேவனோடு நெருங்குவதற்கு இருக்கிற தடை என்ன? இன்னைக்கு ஆண்டவரோடு நீ நெருங்கி உறவாடுவதற்கு இருக்கிற தடை என்ன? காரியம் என்ன? நீ சிந்தித்துப்பா. திரும்பவும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று தேவ சமூகத்தில் நான் உனக்கு சொல்றேன். காரியங்கள் நடக்கலாம், ஆனா உள்ளே நாம் தேவனுக்கு தூரமா இருப்போம். உங்களுடைய உள்ளத்தை நீங்க தொட்டு கேட்டு பாருங்க, உண்மையாக நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் பார்க்கணும், ஆண்டவரை நேசிக்கிறேன். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவில் இடையிலே வேறு ஒன்றும் வராதபடி நாம் காத்துள்ளோம். தேவனோடு ஆதாமும் ஏவானும் நெருங்கி உறவாடுறதை பிசாசுனாலே சகிக்க முடியல. தேவன் ஆதாம் ஏவனோடு பேசுறதையும் ஆதாமும் ஏவானும் தேவனோடு நெருங்கி உறவாடுறதையும் பிசாசுனாலே பொறுக்க முடியல, அதை சகிக்க முடியாது. ஆகவேதான் யோசித்தான், எப்படியாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை உடைக்கணும், எப்படியாவது ஆதாமும் ஏவானும் தேவனோடு நெருங்கி உறவாடுகிற இந்த உறவை உடைக்க வேண்டும் என்று பல நாட்கள் திட்டம் போடு எப்படியோ அந்த திட்டத்திலே அவர் வெற்றி பெற்றார் சொன்னா பார்த்து. எனக்கு அறிவானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு நெருங்கி உறவாடுவதை, நெருங்கி சேருவதை பிசாசு விரும்புவதில்லை. ஆகவேதான் ஏதோ ஒரு காரியத்தை தேவனை விட்டு நம்மை பிரிப்பதற்கு தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஏதோ ஒன்று குறுக்கிடப்படுறது. பாருங்க, நீ உன் இதயத்தை கேட்டுப்பார், உன் உள்ளத்தை கேட்டுப்பார். நீ எதை அதிகமாக நேசிக்கிற, நீ எதை அதிகமாக வாஞ்சிக்கிற, ஒரு உள்ளம் எதை அதிகமாக தேடுது, எதை அதிகமாக நாடுது. சங்கீதக்காரன் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்றது போல என் ஆத்மா உமை நோக்கி கதறுகிறது. அவருடைய வாஞ்சியெல்லாம் ஆண்டும், அவனுடைய விருப்பமெல்லாம் தேவனுடைய பிரசன்னம், அவன் தேடுவதெல்லாம் தேவனுடைய முகம். என கருமானவர்களே, இன்னைக்கு உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்குது சிந்தித்துப்பார். கர்மேல் பர்வதத்திலே எலியா அற்புதத்தை செய்யறதுக்கு முதல், அவன் அக்னியை இறக்கிறதுக்கு முதல் அவன் செய்த ஒரு முக்கியமான காரியம், உடைந்து போன பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் சொல்லி நாம் பார்க்கிறோம். பலிபீடமே உடைந்து போய்கிட்ட பல நாட்கள் ஆயிட்டு தேவனுக்கு பலியிட்டு. ஆகவே எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறதுக்கு முதல் அவன் செய்த முக்கியமான ஒரு காரியம், உடைந்து போன பலிபீடத்தை திரும்பவும் செப்பனிட்டான். வடித்த மீனிங் பை தட், அதன் அர்த்தம் என்ன, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருந்த உறவை செப்பனிட வேண்டியது மிக முக்கியமாக இருக்கு. பலிபீடம் தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவை குறிக்கிறது. நானும் தேவனும், நானும் ஆண்டவரும், நானும் திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் என்கின்றது ஒரு சமயம் அல்ல, ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவு. ஆண்டவர் இயேசுவோடு, தேவாதி தேவனோடு நான் தனிப்பட்ட விதத்தில் எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவுக்கு பேர் தான் கிறிஸ்தவம். இட் இஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி மேன் அண்ட் காட். என கருமானவர்களே, உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இன்றைக்கு எப்படியாக இருக்கு சிந்தித்துப்பா, சிந்தித்துப்பா. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஆனால் நாம் தேவனோடு நெருங்கி உறவாடுறோமா, அல்லது ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோமா? இந்த மகன் தகப்பனோடு இருந்தவன், அவனுக்குள்ள என்ன சம்பவித்ததோ தெரியல, தகப்படி விட்டு தூரமாய் போன. He had decided himself, தானே தீர்மானித்து தகப்பனை விட்டு தூரமாய் போன. ஒருவேளை இன்றைக்கு நான் சொல்ற இந்த காரியம் நாளைக்கு, இன்றைக்கு உதவியாக இல்லாட்டாலும் நாளைக்கு உதவியாக இருக்கும். பற்பல காரியங்களை பார்த்து 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 ஆண்டவர் விட்டு தூரமா போறதுக்குரிய எந்த காரியத்தையும் உன் இருதயத்துக்கு இடம் கொடுக்க. அவங்க பைபிள் சொல்லி எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து, உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்வது என்னுடைய பொறுப்பு. என கருமானவர்களே, இந்த இளையவன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் தூரமாய் போய் சில நாளைக்கு பிற்பாடு எல்லா ஆஸ்தியும் முடிஞ்சு போயிடுச்சு. நான் யோசித்து பார்த்தேன், ஆஸ்தி இருக்கும்போது நண்பர்கள் இருந்தார், ஃப்ரெண்ட்ஸ். தகப்பிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட ஆஸ்தி இருக்கும் வரைக்கும் நண்பர்கள் இருந்தார். ஆஸ்தியெல்லாம் செலவழித்த போது இருந்த நண்பர்கள்லாம் போய்விட்டார். கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மிடத்திலே ஏதாவது இருக்கும் வரைக்கும் உலகம் நம்மை தேடும். நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் தேடி வரும். ஆனால் நம்மிட ஒன்றும் இல்லை என்று சொன்னால் வந்த உறவெல்லாம் வந்தபடியே திரும்பி போகும். பார், இந்த வாலிபனுக்கு இந்த இளைய மகனிடத்திலே சொத்து இருந்தது, நண்பர்கள் இருந்தார். ஆனால் அவை எல்லாம் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தாறுமாறாக வாழ்ந்து மனம் போல ஜீவித்து இஷ்டம் போல ஜீவித்து எல்லா ஆஸ்தியையும் செலவழித்து போட்டார். அவன் குறைவு பட தொடங்கினான்னு சொல்லி சொல்லப்படும். அந்த வேளையிலே பார்த்து தேசத்தில் கொடிய பஞ்சமும் ஏற்பட்டு அவ என்ன செய்யறது? உயிரை காப்பாற்றணுமே, வாழ பிழைக்கணுமே என்பதற்காக அந்த தேசத்து குடியில் ஒன்ற போய் ஒட்டி கொண்டான்னு சொல்லுவோம். அவன் என்ன செஞ்சான்? பன்றிகள் மேய்க்கிற பன்றிகள் மேய்க்கிறதுக்கு அனுப்பின. கூடியும் இல்ல ஒன்றும் இல்ல, போய் பன்றியும் தகப்பன் வீட்டில் எப்படியாக இருந்தவன் இன்றைக்கு பன்றிகளோட பன்றியாக மாறிட்டான். பார், மட்டுமில்ல பன்றிகள் தின்னுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. எப்படி இருக்கு யோசிப்பார்? பின்மார்க்கம் கொடுக்கிற விளைவு என்ன? தேவனை விட்டு பிரிந்து தூரமாய் போகிறதுனால ஏற்படுகிற விளைவு என்ன? அவன் சாப்பிடுறதற்கு பன்றிகள் தின்னுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. இப்படிதான் சிலர் தேவனை விட்டு தூரமாய் போய் அற்ப சொற்ப பாவங்களுக்காய், அற்ப சொற்ப மாமிச இச்சைகளுக்காய் தேவனை விட்டு தூரமாய் போறார். இந்த உலகத்தின் இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா இருந்தால் இயேசுவோடு வாழ முடியாது. இயேசுவோடு வாழ வேண்டுமா இருந்தால் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே நான் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. ஒன்று, நாம் ஆண்டவருக்காக வாழணும், அல்லது போனா உலகத்துக்காக வாழணும். இந்த ரெண்டும் கெட்ட வாழ்விற்கு இதை போல ஒரு படிதாமான வாழ்க்கை வேறு இல்லை. உலகத்துல வாழணும், அட்லீஸ்ட் உலகத்தையாவது அனுபவிக்கிறார். ஆண்டவோட வாழ ஆண்டவர் அனுபவிக்கிறார். இந்த உலகத்துக்கும் மனுஷ தேவனுக்கு இடையில இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இதுவர்களை பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான வாழ், அதுல வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடும், திரும்ப எடுக்கவே முடியாது. ரெண்டும் கெட்ட வாழ். உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும். ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும். சிலவருக்கு பல கடவுள், ஒரு சில பேர் ரூமை திறந்து பார்த்தா பல கடவுளோட படம் எல்லாம் இருக்கு. ஒன்னு காய்விட்டா ஒன்னாவது ஹெல்ப் பண்ண எடுக்குமே, பல கடவுள் வைத்திருப்பார், விதம் விதமா வைத்திருப்பார். மனிதனுடைய கற்பனைப்படி செய்யப்பட்ட பல கடவுள்களை, தன் கையின் கிரியைகளை அவன் கழி கூறுறான்னு சொல்லி வேதம் சொல்றான். அற்ப சொற்ப காரியங்களுக்காய், அற்ப சொற்ப பாவங்களுக்காய் ஆண்டவரை விட்டு தூரமாகிறது பயங்கரமா இருக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கேன் அருமை விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார். தேவன் உன்னை கவனித்து பார்க்கிறார், உன்னுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆகவே நான் உனக்கு அன்பாக சொல்ற, தேவ சமூகத்திலே நீ இருக்கிற நிலைமையில இருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்புக்கொள். உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை சரிப்படுத்து. இன்னும் ஒரு காரியம் நான் நீங்க குறிப்பிடணும், கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்துவோட வாழ்ற வாழ்வென்றது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதை நாம் நினைக்கூடாது. சில பேர் என்ன நினைக்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை சேவைக்கு வந்தா சரி, அதுதான் கிறிஸ்தவ வாழ். வந்த ஒரு ரெண்டு மணித்தால மூன்று மணித்தால இதுல உட்கார்ந்து இருந்துட்டு போயிட்டா அதுதான் கிறிஸ்துவக்குரிய வாழ்வுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாக அது இல்லைங்க. கிறிஸ்துவோட வாழ்கிற வாழ்வுன்றது ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு வாழ்ற வாழ், ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ்கிற வாழ், அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ். ஆண்டவர் இயேசு நம்மோடு ஒவ்வொரு நாளும் வாழுகிறார், நாம் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் வாழணும். இப்ப என்ன கவனிங்க, நீ ஒரு நாளை நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க? ஏழு நாள் வாரத்தில் ஒரு நாளை நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க? உங்களுடைய நேரம், உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய திறமை, உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய வீடு எல்லாம் உங்களுடைய. ஆனா ஹவ் யூ ஸ்பெண்ட் த டே, ஒரு நாளை நீ எப்படி செலவழிக்கிற? ஆண்டவரை நேசிக்கிறோம், தேவனை தேடுகிறோம், தேவ ஜனங்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, ஒரு நாளைக்கு நாம் எப்படி தேவனோடு வாழுகிறோம், எப்படி நம்முடைய நாளை நாம் செலவழிக்கிறோம்? என கரிமானவர்களே, அனுதினமும் ஆண்டவரோடு வாழுகிற வாழ்வுதான் மெய்யான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. தேவனோடு நாம் வைத்திருக்கிற உறவு உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு தடவை தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. இங்கேதான் ஆண்டவர் கலங்கினான்னு சொன்னாப்பா. தேவனுடைய உறவு, பிதாவோடு அவருக்கு இருந்த உறவு துண்டிக்கப்பட்ட போதுதான் ஆண்டவர் இயேசு பிதாவை நோக்கி சொல்றார், ஏன் என்னை கைவிட்டு. பிரச்சனைகள் வந்தபோது, ஐ மீன் அவருக்கு பாடுகள் வந்தபோது, அவரை சிலுவையிலே அறைந்த போது, அவருடைய முகத்திலே துப்பின போது, சாத்தியால அடித்த போது, ஆணிகளால் அறைந்த போது, இயேசு பிதாவை நோக்கி கேட்கல, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆனா இயேசு ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன ஒரே ஒரு இடம், பிதா தன் முகத்தை இயேசுவுக்கு மறைத்த போது, பிதாவோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்ட போதுதான் இயேசு கூப்பிட்டார், பிதாவே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தவுடனே, வேதனைகள் வந்தவுடனே, துன்பங்கள் வந்தவுடனே நாம ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள்? ஏன் எனக்கு இந்த நஷ்டங்கள்? ஏன் ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆனா இயேசு சாட்சியால் அடிக்கப்படும் போது, கைகளும் காணிகளும் கால்களிலும் ஆணிகளால் அறையப்படும் போது, முகத்திலே காரி துப்பும் போது, வேதனைகளை அனுபவிக்கும் போது, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு வார்த்தை தன் பிதாவை நோக்கி கேட்கல. ஆனா கேட்ட ஒரே ஒரு இடம், பிதாவாகிய தேவனோடு தனக்கு இருந்த உறவு துண்டிக்கப்பட்ட நேரத்தில் தான், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி இயேசு கதர்னான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன கரிமானவர்களே, தேவனோடு நெருங்கி வாழுகிற வாழ்வுதான் மெய்யான ஒரு கிறிஸ்தவ வாழ்வாகும். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு வாழும். ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கும். சிஸ்டர், பிரதர், யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் த டைம் எவ்ரி டே வித் யுவர் கிரியேட்டர். உன்னுடைய சிருஷ்டிகர், உன் தேவன், உன்னுடைய ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கணும். உன்னை சிருஷ்டித்த ஆண்டவரோடு, உனக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்த தெய்வத்தோடு ஒவ்வொரு நாளும் நீ நேரம் செலவழிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு வாழுகிற வாழ்வு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்வு. அதை விட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாம் ஆண்டவரோடு வாழுகிற வாழ்வென்றால் அது உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஒருவேளை நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் அப்படி இருந்துக்கான, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறின பிற்பாடும் அப்படியே நாம் இருந்து போனால் அது மிக பரிதாபமாக இருக்கும். அவன் நீ சிந்தித்து பாரு, சீதிக்கு பார், எப்படி நீ ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சிஸ்டர், பிரதர், எப்படி நீ ஆண்டவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கிறாயா? தேவனுடைய முகத்தை தேடுறாயா? அல்லது உனக்கும் தேவனுக்கு இடையில ஏதாவது ஒரு காரியம் இடைமறித்து விட்டு இன்னைக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறதா? நீ ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறாயா? நீ ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறாயா? பாடுகிறோம், ஆனால் தேவோட பிரசன்னத்தை நான் உணர்றோம். அப்படி ஒருவேளை தேவ பிரசன்னத்தை உணர முடியல என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ சீர்திக்கப்பார். எங்கே தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கிறதா என்பதை தயவு செய்து நீ சீர்திக்கப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவோடு வாழுகிற வாழ், இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ். சோ இந்த இளைய குமாரன் தன் தகப்பனோடு வாழ்ந்தவன், ஒரு நாள் தன் தகப்பிடத்தில் வந்து என் ஆஸ்தியை பிடித்து தாரும் என்று சொல்லி அவன் கேட்டு போய் மனம் போல வாழ்ந்தான். அவருடைய ஆஸ்தி செலவழிந்த போது நண்பர்களும் போய்விட்டார்கள். அதற்கு பிற்பாடு அவன் குறைபடத் தொடங்கி ஒரு குடியானவோடு போய் ஒட்டி கொண்டான். அங்கே அவன் பன்றிகளை மேய்க்கிறதுக்கு அனுப்பினான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்க இருந்தவன் எங்க வந்துட்டான் பாரு. தகப்பனுடைய வீட்டிலே ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தவன், தகப்பனுடைய அன்பு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தவன், இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு புறப்பட்ட இந்த மகன், பரிசுத்த வாழ்க்கையில இந்த மகனுக்கு ஏற்பட்ட வெறுப்பு, தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கையில ஏற்பட்ட வெறுப்பு, பாப வாழ்க்கையில ஏற்பட்ட விருப்பம் இவனை எங்கே கொண்டு விட்டுருக்கு பாருங்க. பன்றிகள் தின்கின்ற தவிடு கூட கிடைக்காத ஒரு பயங்கரமான சூழ்நிலை. நண்பர்களாலும் கைவிடப்பட்டு குறைவு பட தொடங்கி பஞ்சத்தை அனுபவித்து பன்றிகள் மேய்க்கிற ஒரு வேலைக்குள்ளே அவனை கொண்டு வந்து சொன்னான். பாரு, பன்றிகள் தின்கிற தவிடு கூட கிடைக்கல. ஒருவேளை அந்த பன்றிகள் தின்கிற தவிடு இவனுக்கு கிடைச்சிருந்தா ஒருவேளை அந்த வேலையிலே இருந்திருக்கலாம். போதும், இந்த பண்டிகளையும் மேய்ச்சிட்டு இருப்போம் சொல்லு. ஆனா அங்க பண்டிதன் தவிடு கூட கிடைக்கல. ஆகவேதான் அவன் யோசிக்கிறான். பைபிள் சொல்லுது 17 வசனத்தில், அவனுக்கு புத்தி தெளிந்த போது. எங்க அவன் பைத்தியமாக இருந்தான்? பைபிள் சொல்லுது புத்தி தெளிந்த போது. பாவத்திலே வாழுகிற பின்மார்க்கமான வாழ்க்கையிலே தனக்குள்ளே தீர்மானித்தான். முதலாவது தகப்பனை விட்டு தூரமாய் போகணும் என்று தீர்மானித்தான். இப்பொழுது ஒரு கட்டம் வர்றது, தன் தகப்பிடத்தில் திரும்பி போவேன் சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். நான் சொல்ற கேளுங்க, இந்த தீர்மானம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கிறோம். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் டிசிஷன். நான் சொல்ற கேளுங்க, நாம் எடுக்கிற தீர்மானம் மிக மிக முக்கியம். தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, அல்லது முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்யும். ஒரு ஒரு நேரத்தில் நாம் செய்த ஒரே ஒரு தவறான தீர்மானத்தினால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுற பல பலரை நாம் பார்க்கிறோம் இல்லையா? எப்பயோ எடுத்த ஒரு தவறான தீர்மானத்தினால் காலம் முழுவதும் கஷ்டப்படுறவர்களை நாம் பார்க்கிறோம். தீர்மானங்கள் மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள் மிக மிக முக்கியமாக. இந்த மகன் தகப்பனை விட்டு போகணும் என்று தீர்மானித்தான். திரும்பவும் அவன் தன் தகப்பிடத்தை திரும்பி போகணும் சொல்லி தீர்மானித்தான். ஆகவே தன் பின்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு எழுந்தான். எழுந்து அவன் சொல்றான், நான் போய் என் தகப்பிடத்தை சொல்வேன், தகப்பனே உமக்கும் பரத்துக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரனை சொல்லிக் கொடுத்ததுக்கே எனக்கு தகுதி இல்லை, அப்படியா நான் வாழ்ந்துட்டேன், பாவ வாழ்க்கை எனக்கு அழுத்து போய்விட்டது, உம்மை விட்டு பிரிந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று ஆகிவிட்டது, இப்ப நான் உணர்றேன், நான் திரும்பி வாரேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் என் தகவலத்திலே சொல்வேன் சொல்லி இருந்த இடத்தை விட்டு எழுப்பினான். பண்டித பில்லி கிரஹாம் ஒரு அழகான ஒரு கதை சொன்னார். ஒரு ஒரு தகப்பனுக்கு ஒரு குமார், இப்படித்தான் அவன் தன் இஷ்டம் போல வாழ்றதுக்கு தகப்பனை விட்டு போயிட்டான். திரும்பி தன் தகப்பிடத்தில் வந்தா தன் தகப்பன் தன்னை ஏற்றுக்கொள்வாரா என்கின்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ள. ஆகவே தன் தகப்பிடத்தில் அவன் சொல்லி அனுப்பினான், என் தகப்பனே நான் திரும்பி வாரேன், நீ என்னை ஏற்றுக்கொள்வது உண்டானால் நம்ம வீட்டுக்கு முன்னா நிற்கிற மரத்தில் ஒரு வெள்ள துண்டை கட்டி வைங்க, நான் அதை பார்த்தால் நீர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்க சொல்லி நான் திரும்ப இடத்துல வருவேன் என்று சொல்லி சொன்னார். இதை கேட்ட தகப்பன் என்ன செய்தாரோ தெரியுமா? தகப்பன் மரத்துல ஒரு வெள்ளத்துண்டு மட்டுமல்ல, ஒரு வெள்ளத்துண்டு மட்டுமல்ல, மரம் முழுவதும் வெள்ளத்துண்டை கட்டி விட்டார். மகன் தூரத்தில் அதை பார்த்தபோது சந்தோஷமாய் தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தான்னு சொல்லி அந்த கதையை அவர் சொன்னார். இப்ப ஒரு ஒரு மகன் தன்னை விட்டு பிரிந்து போகிறது தேவனுக்கு மிக மிக துக்கமான ஒரு காரியம். ஆனா அவன் திரும்பி வரும்போது அவர் தகப்படைய உள்ளம் மிகவும் கலிகூர். ஆனால் மூத்தவன் முறுமுறுக்கிறான், தன் ஆஸ்தியெல்லாம் செலவழித்து போட்டுவிட்ட மகன் திரும்பி வந்தபோது இப்படியா ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி மூத்த மகன் முறுமுறுக்கிறான். தகப்பனுடைய உள்ளமோ அந்த இழந்து போன மகன் திரும்பி வந்தபோது அவருடைய உள்ளம் கலிகூர்ந்தது. எனக்கு அறிமையானே இதுதான் தேவனுடைய இருதயம். ஒருவேளை யாராவது ஒருவர் பின்மார்க்கமாய் போயிருக்கலாம், ஆனால் அவன் திரும்பி வரும்போது தேவன் அவனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். உன்னை கேளுங்க, இந்த இளைய குமாரன் திரும்பி வந்து தன் தகப்பனத்திலே அவன் சொன்ன, ஆண்டவரே தகப்பனே உமக்கு விரோதமாக பரத்து விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி சொன்ன போது தகப்பன் அது கொண்டு மறுமொழி சொல்லல. நீங்க வாசித்து பாருங்க, ஏன் நீ இப்படி செஞ்சாய், ஏன் என் பேரை கெடுத்தாய், ஏன் இப்படி பாவம் செய்தாய், ஏன் ஆஸ்தியெல்லாம் அடித்து போட்டாய், அப்படி என்று எல்லாம் தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லல. அவன் வாழ்ந்த துன்மார்க்க ஜீவியத்தை குறித்து ஒன்றும் அவர் பேசவே இல்லை. இவன் தான் அவன் சொல்றான், தகப்பனே உமக்கு விரோதமாக பரத்து விரோதமாக நான் பாவம் செய்த ட்ரூ கன்ஃபஸ். சோ பின்மார்க்கம் என்பது ஒரு மெய்யான மனம் திரும்பதோடு மட்டுமல்ல, அது மெய்யான ஒரு அறிக்கை செய்து பாருங்க. அவன் தான் தீர்மானித்தான் திரும்பி தகப்படத்திலே போவன் சொல்லி மட்டுமல்ல, அவன் ஒரு மெய்யான ஒரு அறிக்கை வந்து செய்கிறான், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அவன் ஒத்துக்கொள்றான். மெய்யான ஒரு மனம் திரும்புதல் மெய்யான ஒரு பாவ அறிக்கை செய்து பார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நாம் தேவனை விட்டு தூரமா இருந்தால் இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம், ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூரமாய் போனேன், உம்மிலும் பார்க்க நான் வேற காரியங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன், உனக்கும் எனக்கும் இடையில வேற சில காரியங்கள் பிரவேசிக்கிறதுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், இன்றைக்கு அதை நான் இனம் கண்டுகொள்றேன், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், தேவனே உம்மோடுதான் நான் வாழப்போறேன், உலகத்தோடு அல்ல, பாவ வாழ்க்கை அல்ல, பண்டிகளை போல உலக அல்ல, ஆண்டவரே உம்மோடு நான் வாழப்போறேன், உம்மோடு நான் ஜீவிக்க போறேன்னு சொல்லி ஒரு மெய்யான ஒரு அறிக்கையோடு மெய்யாவே நான் மனம் திரும்புமா இருந்தால் தேவாதி தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் நம்மை அபிஷேகம் பண்ணவும் தன்னுடைய பிரசன்னத்தினால நிரப்பவும் தேவாதி தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தகப்பன் ஒரு வார்த்தையும் திரும்பி கேட்கல, ஆனால் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் தரித்து, கால்களுக்கு பாதரச்சல், கைக்கு மோதிரம், கொளுத்த கன்று, வீடெல்லாம் கொண்டாட்டு, இதுதான் தேவனுடைய அன்பு. இது எப்போது நடக்கிறது? பின்மார்க்கமாய் போன ஒருதன் மனம் திரும்பி தகப்படத்தில் வரும்போது இது நடைபெறுது. எனக்கு அருமையானவர்களே, நீ வாழுகிற பின்மார்க்கமான வாழ்க்கை பயங்கரமான. நீ இயேசுவை நம்பலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனா நீ தேவனோடு வாழுற வாழ்க்கை உனக்கு தெரியும். தேவனோடு தேவனுக்கும் உனக்கும் ஆண்டவருக்கும் உனக்கும் இடையில வேற ஏதாவது காரியங்கள் குறுக்கிட்டு இருக்குமா இருந்தால் தவிர்த்து இன்றைக்கு அதை கண்டுபிடி, அதை அகற்று, ஆண்டவரை கெட்டி சேர், தேவனை கெட்டி சேரு, அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி இல்லையில் நம்முடைய நிலைமை பரிதாபமா இருக்கு. ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஒருவேளை இன்றைக்கு நம்மை பார்த்த ஆண்டவர் யாரை பார்த்தாவது சொல்லலாமா? நீ யோசித்து பார். ஒரு காலத்திலே நாம் நன்றாக இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், இப்போது நாம் ஆண்டவர் எப்படி இருக்கோம், இதுதான் மிக முக்கியமான காரியம். கருமகளே, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவிலே இடையில ஒன்றும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாகிய பொறுப்பு. ஆண்டவரோடு நெருங்கி வாழணும், தேவனை கிட்டி சேரணும், ஆண்டவருடைய முகத்தை நாம் தேடுவதற்கு இருக்க தடைகளை நாம் அகற்றணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். யாராவது ஒருவேளை நீங்க பின்மார்க்கமான நிலைமையில இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகிறார். நீங்க அந்த நிலைமையை விட்டு எழும்பி திரும்பவும் தேவனோடு ஒப்புரவாகி அந்த மகிமையான தேவ பிரசன்னத்துக்குள்ள பிரவேசிக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆயத்தமா இருக்கிறீங்களா? தயவு செய்து அவருக்கு மனிதனிப்போம். தயவு செய்து